தென்றல் ஜூலை 2013 இதழில் சிறுகதை ஒரு மணி நேரம் ஆங்கில வடிவம் கேட் ஷோபேன் எழுதிய தி ஸ்டோரி ஆஃப் அன் ஆர் தமிழ் வடிவம் விக்ரமாதித்தன் அட்லாண்டா ஜார்ஜியா ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அவள் மென்மையானவள், இந்த திடீர் அதிர்ச்சியை அவள் தாங்க மாட்டாள் என்று உறவினர்கள் அவளுடைய கணவன் இறந்த துக்கச் செய்தியை வள்ளியம்மையிடம் நிதானமாக அதிக ஆரவாரம் இல்லாமல் கூறினர். அவளுடைய சகோதரி சிந்தாமணி பாதி வரிகளை விழுங்கி குறிப்பினால் அவளுடைய கணவனின் மறைவை உணர்த்தினாள். அப்போது அவர்களின் குடும்ப நண்பர் சிங்காரவேலனும் அங்கே நின்று கொண்டிருந்தார். தன்னுடைய பத்திரிகைக்கு ரயில் விபத்தில் இறந்தவர்களின் பெயர்களை நிருபர் கொடுக்க அதில் வள்ளியம்மையின் கணவர் கபிலனின் பெயரை பார்த்து முதலில் அதிர்ச்சியில் உறைந்தவர் அவரே. தன் பால்ய சிநேகிதனின் மகளான வள்ளியம்மையை குழந்தை பருவத்திலிருந்தே பார்த்து வருபவர் சிங்காரவேலர். சுட்டி பெண்ணாய் குறும்பும் துள்ளலும் ஓட்டமுமாய் குழந்தை பருவம் கன்னி பருவம் என இருந்த வள்ளியம்மை கல்யாணத்திற்கு பிறகு நேரெதிர். பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டிலும் பொறுமைசாலி என பெயரெடுத்து அடக்கமான பெண் இவளே எனும்படியாக அனைவரின் பாராட்டையும் பெற்றவள். கபிலன் ஏறக்குறைய இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அவள் குடும்பத்தை நடத்தி போவதை அவர் அறியாதவர் இல்லை. இந்த நல்ல பெண் கட்டுக்கடத்தியாக மஞ்சள் குங்குமத்தோடு நெடுநாள் வாழ வேண்டும் என்று வேண்டுபவர் சிங்காரவேலர். நிருபர் செய்தி கொண்டு வந்தாலும் இறந்தது கபிலன் தானா என்பதை ரயில்வே அதிகாரி ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதி செய்த பின்னரே வள்ளியம்மையை காண அவசர அவசரமாக விரைந்தார். துக்கச் செய்தியை கேட்டதும் வள்ளியம்மையிடம் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிந்தது. மற்ற பெண்கள் போன்று அவள் தேம்பி தேம்பி அழவில்லை. தன்னுடைய சகோதரி சிந்தாமணியை அணைத்துக் கொண்டு ஒருமுறை ஓ என்று அழுதுவிட்டு சுவற்றில் ஆணியில் மாட்டப்பட்டிருந்த சாவியை படக்கென எடுத்துக்கொண்டு மடமடவென மாடிக்கு விரைந்து பூட்டை திறந்து உள்ளுக்குள் நுழைந்து மாடிக்கதவையை அடைத்துக் கொண்டு விட்டாள். இதனைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவள் ஆர்ப்பாட்டம் செய்வாள் அல்லது துக்கத்தில் உறைந்து நிற்பாள் என்றே அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவளுடைய நடவடிக்கை வேறு விதமாயிருந்தது. ஒரு வரவேற்பரின் ஹால், தனியறை, குளியலறை, கழிப்பறை என கச்சிதமான மாடிப்பகுதி, குடி, சூதாட்டம், கூத்தி என கபிலனின் சாம்ராஜ்யம் அது. வேலைக்காரி போல் சுத்தம் செய்ய மட்டுமே இவளை கூப்பிடுவான் கபிலனின் அந்த புறம் இனி இவள் வசம். மாடி அறைக்குள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள் வள்ளியம்மை. அக்கணம் அவள் தன்னுடைய உடம்பில் ஒரு புது உற்சாகத்தை உணர்ந்தாள். என்றைக்கும் திறந்திருக்கும் அந்த ஜன்னலில் இருந்து ஒரு குளிர்ச்சியுடன் மெல்லிய தென்றல் அவள் முகத்தை வருடி சென்றது. பல நாட்களுக்கு முன்பு குடுவையில் செருகி வைத்த மறிக்கொழுந்து துளிர் வாடாமல் இருப்பது அவள் கண்களுக்கு புலப்பட்டது. சமையலறை வாடையை மட்டுமே சுவாசித்த அவளது நாசிக்கு இன்று மழையின் மண்வாசம் சட்டென்று புலப்பட்டது. தன் கணவனின் கட்டளைகளை மட்டுமே கேட்டு சரித்த அவளது காதுகளுக்கு இன்று அம்மா காய் என்று கூவி செல்லும் தள்ளுவண்டிக்காரனின் கூவல் புதுமையாக கேட்டது. தூரத்து தொழிற்சாலையில் ஒலிக்கும் மணியோசை அவளுக்கு அமுத கானம் போல் கேட்டது. தன்னை சுற்றிலும் பல வண்ணங்களில் பட்டாம்பூச்சி கூட்டம் சிறகடித்து பறப்பது போன்று உணர்ந்தாள். ஜன்னலின் வழியாக வெளியே பார்த்தாள். மழைக்கு அடிவாரம் போட்ட வானில் கருமை நீங்கி வெளித்திருந்தது. வெண்மேகங்கள் தன்னை வரவேற்பது போல் உணர்ந்தாள். என்னே ஒரு மகிழ்ச்சி, யாரிடமும் சொல்ல முடியாத நெகிழ்ச்சி கவிவரிகளாய் அவள் வாயில் உதிர்ந்தன. கட்டிலின் மீது தாறுமாறாக கிடந்த விரிப்பு, தலையணை, போர்வை என அனைத்தையும் எடுத்து கீழே வீசினாள். குப்பை என ஆசீர்வாதம் செய்துவிட்டு வெற்றுக்கட்டிலில் படுத்து தனது இரு கைகளையும் மடித்து தன் சிரத்தின் கீழ் வைத்து அண்ணாந்தபடி விழிகளை துழாவ விட்டு யோசிக்கலானாள். சுவற்றின் மேல்மூலையில் அவள் கல்யாணமாகி வந்த கையோடு மாட்டிய சிவன் பார்வதி படம் மங்கிப்போன நிலையிலும் பளிச்சென அவள் கண்ணில் பட்டது. தொண்டையை நீவி விட்டபடி மேன்மையாய் கழுக்கெனச் சிரித்தாள். சிவனுக்கு நஞ்சு தொண்டையில் நின்றது போல வள்ளியம்மையின் சோகம் தொண்டையுடன் நின்றது அவளுக்கு புரிந்தது. சிறு பிள்ளையாக இருக்கும் போது தூங்குவதற்கு கூட அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவள் இன்று தன் கணவன் இருந்து விட்ட செய்தி கேட்டு ஒரு உணவும் இல்லாமல் இருந்தாள். அதனால் என்ன, அவள் வாய் முணுமுணுத்தது. சிறுவயதில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் வளர்ந்தவள், கட்டுப்பாடுகளே வாழ்க்கையாக மாறி ஒன்றல்ல ரெண்டல்ல 17 ஆண்டுகள் கொத்தடிமையாக வாழ்ந்ததை உணர்ந்தாள். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்பதாக போன வாழ்க்கையை எண்ணியபடியே ஜன்னல் வழியே வானத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தவள் திடீரென பல வண்ண வானவில் தோன்றி தன்னை வெளிச்சத்திற்கு அழைப்பதை கண்டாள். கண்ணுள் இறங்கிய அந்த வண்ண பூரிப்பில் பல நாட்களாக காத்துக்கொண்டிருந்த ஒன்றை இன்று திடீரென அடைந்து விட்டது போன்றதொரு உணர்வு அவளுக்குள் எழுந்தது. ஆனால் அந்த ஒன்று எது, அது எது என்பதை விவரிக்க வார்த்தைகள் அவளிடம் இல்லை. ஆனால் அது தன்னுடைய உயிரோடு உயிராக கலந்த ஒன்று என்பது மட்டும் புரிந்தது அவளுக்கு. சிறு வயதில் அவள் கேட்ட கதையில் நிகழ்ந்தது போல வானத்திலிருந்து ஒரு அதிசய கம்பளம் வேறொரு உலகத்திற்கு அவளை கூட்டிச் செல்வதற்காக அவளை நோக்கி பறந்து வருவது போல அவள் உணர்ந்தாள். முல்லை அரும்புகள் குப்பென மலர்ந்து அந்த அறை முழுவதிலும் வியாபித்தது போன்று அவள் உணர்ந்தாள். அவளுடைய மார்பகங்கள் மாறி மாறி துடித்தன. அவள் காத்துக் கொண்டிருந்த ஒன்று அவளை நெருங்கி விட்டதை போல் அவள் உணர்ந்தாள். அதை வரவேற்று தனதாக்கிக் கொள்ள மனதை தயார்படுத்திக் கொண்டாள். அவளது கைகள் தன்னிச்சையாக முன் நீண்டன. அக்கணம் உழைப்பு 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 ஒன்றே வாழ்க்கையென உழைத்து களைத்து வறண்டு கிடந்த தனது இரண்டு கைகளையும் கண்டு வெட்கி தலை குனிந்தாள். செருப்பாலும் கொம்பாலும் துடைப்பத்தாலும் தான் வாங்கி குவித்த தேக அடையாளங்களை எண்ணி பார்த்தாள். கண்கள் பிதுங்கும் அளவுக்கு மென்னியை பலமுறை கபிலன் நெறித்ததால் கூம்பி போன நெஞ்சுக்குழியை அங்குலம் அங்குலமாக தடவி பார்த்து கொண்டாள். குறையை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு குட்டி மாடு என்று சொல்லி சொல்லி அவன் எட்டி எட்டி உதைத்த வயிற்றை தடவி பார்த்து கொண்டாள். மறைக்க முடியாத வடுக்கள், மறக்க முடியாத அரக்கன். அவளுடைய நா அவளுடைய அனுமதி இல்லாமலே வார்த்தைகளை உதித்தது. விடுதலை விடுதலை விடுதலை. இசைநயமாக அவள் உதடு மெல்ல முழங்கியது. அக்கணம் யாருமே இல்லாத அந்த அறையில் அவளுடைய கண்கள் விட்டத்தில் எதையோ உற்று பார்த்தபடி இருந்தன. அவளது உடம்பில் இரத்த ஓட்டம் பல மடங்கு அதிகமானது. இருதயம் வேகமாக துடித்துக் கொண்டே இருந்தது. அவளின் தலைக்கு பின்னால் ஒரு ஒளி தோன்றியது. அது உடல் முழுவதும் பரவி அவளை சிலிர்க்க வைத்தது. அவளுடைய நாடி நரம்புகளில் ஒரு புத்துணர்ச்சி பரவியது. தன்னை ஆட்கொண்ட இந்த புதிய உணர்வையும் அதனுடைய வலிமையையும் எண்ணி அவள் மெய்மறந்தாள். இது சாதாரணமான ஒரு நிகழ்வல்ல என்பதை உணர்ந்த அவள் அதை மனதார போற்றினாள். சாவு விழுந்த வீட்டில் இப்படியும் கூட எண்ண முடியுமா? நகராத கைகள், பொலிவில்லாத முகம், பஞ்சளைந்த கண்கள் என்றபடி கிடக்கும் இறந்தவரை பார்த்தால் பொதுவாக எவருக்கும் கண்ணீர் பாய்ந்தோடும் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் தன்னை என்றைக்குமே அன்போடு பார்க்காத முகம், அரவணைக்காத கைகள், மனைவி என்றால் அடிமை என்றே நினைத்துவிட்ட மனம், இவற்றைக் கொண்டிருந்த ஒரு ஜடம்தான் என்று அவள் முன்னே ஒரு உணர்வும் காட்டாத உயிரற்ற பொருளாக காட்சியளிக்க போகிறது. வரட்டும், அந்த ஜடத்தை பார்த்து நானும் எந்த உணர்வையும் காட்டக்கூடாது என்று முணுமுணுத்துக் கொண்டாள். ஆனால் இங்குள்ள கூட்டத்திற்காகவேனும் கொஞ்சம் அழவேண்டும் என்று உள்ளம் சொல்ல பிணம் வரட்டும், கண்ணீரை வரவழைத்துக் கொள்ளலாம் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள். அதே கணம் அவளுடைய எண்ணங்களை முன்னோக்கி செலுத்தினாள். வரப்போகிற வருடங்கள் அனைத்தும் அவளுடையதே. அவளிடமிருந்து அதை பறிக்க எவரும் இல்லை. இரு கரங்களையும் நீட்டிய அந்த தருணங்களை வரவேற்றாள். வரும் காலங்களில் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தனிமையே அவளுடைய வாழ்க்கை. ஆனால் தனிமையிலும் ஒரு இனிமை, ஏனெனில் அது அவளுடைய வாழ்க்கை. அதை பறிக்க யாரும் இல்லை. அணையில்லா நரி போல தான் நினைத்ததை செய்ய அவளுக்கு சுதந்திரம் உண்டு. பிறரின் அடிமைப்படுத்தும் ஆசைகளுக்கு இனி அவள் ஆளாக வேண்டியதில்லை. பெண்ணை அடிமைப்படுத்தும் குணம் படைத்தவர்கள் அதை ஒரு குற்றமாக கருதாமல் அதை மரபாக கருதுவதை அவள் வெறுத்தாள். ஓரிரு குழந்தைகளாவது பிறந்திருக்கலாம் சொந்தம் என சொல்ல, ஆனால் அவை அவனையே உரித்து வந்திருந்தால் அது எத்தனை கொடுமையாய் இருந்திருக்கும்? கொட்டி மாடு என எட்டி எட்டி உதைத்தானே, அதுவே மேல் என்றல்லவா ஆகியிருந்திருக்கும்? இத்தனை கொடுமைக்கிடையிலும் கபிலனை சில நேரங்கள் காதலித்ததை அவளால் மறுக்க முடியவில்லை. ஆனால் அவனை காதலித்ததை விட அவனை வெறுத்த நேரங்களே அதிகம். பட்ட கஷ்டத்துக்கு பரிசாக அவள் தற்போது அடைந்துள்ள பேரானந்தம் அளவிட முடியாததாக இருந்தது. எனவே கபிலனை அவனது மரணத்தோடு மறந்து விடுவது என முடிவெடுத்து விட்டாள். விடுதலை உடலுக்கும் உள்ளத்துக்கும் இன்று முதல் விடுதலை என்று தனக்குள் மீண்டும் முணுமுணுத்துக் கொண்டாள். மாடியின் கதவை அடைத்துக் கொண்டு உள்ளே சென்றவள் என்ன செய்கிறாள் என்று அறியாமல் வெளியில் உள்ளவர்கள் பயந்து போயினர். ஒருவேளை தற்கொலை செய்து கொண்டு விட்டாளோ? சிந்தாமணி பதறி போய் கதவை தட்டினாள். பதிலேதும் வராததால் கதவின் சாவித்துறையில் சிரமப்பட்டு பார்த்தாள். எதுவும் தெரியவில்லை. தங்கை தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் என்று பதறி, வள்ளியம்மை என்ன செய்கின்றாய் நீ? உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன், எனக்காக கதவை திற என்று வேண்டினாள். உள்ளே நாற்காலியில் அமர்ந்தபடியே வரப்போகின்ற மழைக்காலம், பனிக்காலம், இலையுதிர்காலம் மற்றும் வெயில் காலங்களில் தான் என்ன செய்வது என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த வள்ளியம்மை உள்ளிருந்தபடியே, நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று கடுமையாக பேசினாள். வெளியே வாயேன், கொஞ்ச நேரம் என்னை தனியாய் விடுங்களேன். சிறிது நேரத்திற்கு பின் தானாக வந்து கதவை திறந்து கண்ணீர் மல்க தன்னுடைய சகோதரியின் கரம் பிடித்தபடியே மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கி சிங்கார வேலனை நோக்கி நடந்தாள். அவரிடம் தனது கணவனின் மரணத்திற்கு பிறகு தான் எவருடனும் செல்லாமல் அந்த வீட்டிலேயே தனியாக வாழ்வதையே விரும்புவதையும், எவரும் இவ்விஷயத்தில் மாற்று கருத்தை சொல்லி அவளை நிர்பந்திக்காதபடி பார்த்து கொள்ளுமாறு சொல்லி வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தாள். சிங்கார வேலனை நோக்கி அவள் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் வீட்டின் வெளிகேட்டை மெதுவாக திறந்து வீட்டுக்குள் நடந்து வந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, கபிலன் தான். வழக்கம் போன்று அதே படாடோபம், மைனர் செயின், வலக்கையில் வாட்ச், கூலிங் கிளாஸ், செக்கென்ற டி ஷர்ட் அணிந்து உள்ளே வந்த கபிலனை வள்ளியம்மை அப்படியே அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்தாள். எத்தனை அக்கிரமம் செய்தாலும் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாத கபிலனின் ராசி அவளுக்கு தெரியும். விபத்து நடந்த இடத்தில் அவன் இல்லை, தப்பிவிட்டான் என்பது உறுதியானது. சிங்காரவேலர் விபத்து பற்றி அவரிடம் கேட்டபோது அவ்வாறு ஒரு விபத்து நடந்தது என்பதை பற்றி கூட அறியாமல் இருந்தான். அனைவர் கண்ணிலும் இருந்த சோகத்தை கண்டு விஷயத்தை புரிந்து ஏகத்தாளமாக சிரித்தான். அவனது சிரிப்பின் கெக்களிப்பு வீட்டுக்குள்ளே ஒலித்து மீண்டது. வள்ளியம்மையின் காலுக்கு கீழே பூமி நழுவியது. அவளின் பின்மண்டையில் ஏற்கனவே கிளம்பி தயாராய் நின்று கொண்டிருந்த ஒளி அவளது கண்களின் வழியே புறப்பட்டது. ஆம்புலன்ஸ் விரைந்தது. விடுபட்ட பிராணனை சிறை மீட்பதா? கணவன் உயிருடன் திரும்ப வந்ததின் இன்ப அதிர்ச்சி தாண முடியாமல் வள்ளியம்மை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். கேச்சோபின் 1850-1904 அமெரிக்க எழுத்தாளர், பெண்ணிய எழுத்துக்களின் முன்னோடி. விக்ரமாதித்தன் 18, அமெரிக்காவில் கல்லூரி மாணவர், தமிழகத்தில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்து வருபவர். சிறந்த ஆங்கில படைப்புகளை தமிழாக்கம் செய்யும் விருப்பம் மிகுந்தவர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.